நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 14 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், பாரிஸில் நேற்று நடைபெற்ற தாக்குதல்களுக்கு தாங்களே பொறுப்பு என ஐஎஸ் அமைப்பு கோரியுள்ள நிலையில் அவர்கள் மீது ஈவு இரக்கமற்ற எதிர் தாக்குதல் இருக்கும் என்று அதிபர் ஒலான் கூறியுள்ளவை.
La France, parce qu'elle a été agressée lâchement, honteusement, violemment, la France sera impitoyable à l'égard des barbares de Daesh. Elle agira avec tous les moyens.
தாக்குதல் நடைபெற்ற பாரிஸ் நகரில் தற்பொழுது நிலை எப்படி உள்ளது என்பது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் ராஜன் தரும் தகவல்கள்.
இரவு வீட்டுக்கு திரும்பாதவர்கள் இருக்கின்றார்களா, இறந்து விட்டார்களா என்ற ஏக்கம் தோய்ந்த முகங்களோடு பிரெஞ்சு மக்கள் வைத்தியசாலைகளில் கூடி நிற்கின்றார்கள்.
தாக்குதலுக்குள்ளான பாரிஸ் நகரில் அரசு என்ன கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்பது குறித்து அங்கிருக்கும் உள்ளூராட்சி கவுன்சிலர் ஒருவர் தெரிவிக்கும் தகவல்கள், வட இலங்கை கடுமையான வெள்ளத்தில் சிக்கியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் தரும் விவரங்கள் ஆகியவும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை. இன்று இடம்பெறவிருந்த நேயர் நேரம் இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வாசித்து வழங்குபவர்கள் கிருத்திகா நாராயணன், திருநாக்கர சுவிக்னராஜா.
பாரிஸில் குறைந்தது 127 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவங்களின் பின்னால் தாங்களே இருந்ததாக இஸ்லாமிய அரசு என்னும் தம்மை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த வன் செயல்கள் ஐஎஸ் அமைப்பால் தொடுக்கப்பட்ட ஒரு போர் என பிரெஞ்சு அதிபர் பிரான்சிஸ்கோ ஹொலாந்து வர்ணித்துள்ளார். அவர்களுக்கு பிரான்சுக்குள்ளேயிருந்தே உதவிகள் கிடைத்துள்ளன என்றும் அதிபர் ஒலாந்து கூறியுள்ளார். இத்தாக்குதல்களை அடுத்த நாட்டில் அவர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். பாரிஸில் 6 வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களில் தற்கொலை குண்டுதாரிகள் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த வளாகம் ஒன்றில் குண்டுதாரிகள் மிகவும் அருகிலிருந்து சுட்டதால் சுமார் 80 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பிரான்ஸ் அரசாங்கம் நாட்டில் மேலும் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற அச்சத்திலே நாடு முழுவதும் மேலதிக படைகளையும் போலீசாரையும் நிறுத்தியிருக்கிறது. பாரிஸ் நகரத்திலே வியாழக்கிழமை வரைக்கும் ஊர்வலங்கள் கூட்டங்கள் அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. விளையாட்டுப் போட்டிகள் இதர நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஐஃபில் டவர் கோபுரம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கிறது. நகரில் இருக்கின்ற மக்கள் ரத்த தானம் செய்யுமாறு பாரிஸ் நகர கவுன்சில் விடுத்த வேண்டுகோளை அடுத்து மணிக்கணக்கிலே ஆட்கள் தானம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். தலைநகரத்தின் மருத்துவமனை தாக்குதலை தொடர்ந்து இதுவரைக்கும் தாங்கள் கிட்டத்தட்ட 300 பேருக்கு சிகிச்சைகள் வழங்கியிருப்பதாக கூறுகின்றது. இப்போது 80 பேர் கடுமையான நிலையில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கிறது. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக 3 நாள் தேசிய துக்கம் பிரான்சில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
பல ஐரோப்பிய நாடுகள் பாரிஸில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். இத்தாலியும் பெல்ஜியமும் பிரான்சை ஒட்டியுள்ள தங்களது எல்லைகளில் கூடுதல் கட்டுப்பாடுகளை ஏற்பாடு செய்துள்ளனர். பாரிஸிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று பெல்ஜியன் அதிபர் சார்ல்ஸ் மைக்கேல் எச்சரித்துள்ளார். போலாண்டில் பிரான்சிற்கு எதிரான வன்முறையினால் தனது நாடு ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கிய குடியேறிகளுக்கான எண்ணிக்கையை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்று ஐரோப்பாவின் அமைச்சர் கான்ராட் சிஸ்மான்ஸ்கி கூறியுள்ளார். ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வரும் குடியேறிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடமாற்ற ஒப்பந்தம் நியாயமானது என்பதை ஒப்புக்கொள்வதாகவும், ஆனால் இப்பொழுது அதை செயலாற்றுவது அரசியல் காரணங்களினால் இயலாததாகும் என்றும் கூறியுள்ளார்.
ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தின் அதிகாரிகள் கடந்த வாரம் தங்கள் பகுதியிலே சட்டவிரோதமாக ஆயுத தளபாளங்களுடன் கைது செய்யப்பட்ட நபருக்கும் பாரிஸில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலுக்கும் தொடர்புகள் இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பவேரியா பகுதியின் நெடுஞ்சாலையொன்றிலே நடந்த திடீர் பொது சோதனையின் போது அகப்பட்ட இந்த மெசிடோனிய நபருக்கு பாரிஸ் தாக்குதலுடன் தொடர்பு இருக்கிறது என்று நம்புவதற்கான காரணங்கள் இருக்கின்றன என்று பவேரியா மாநிலத்தின் அரசு தலைவர் கூறியிருக்கின்றார். இந்த நபர் பிடிபட்டவுடன் பவேரிய பகுதி போலீசார் பிரெஞ்சு போலீசார் பிரிவினர்களுக்கு தகவல்களை தெரிவித்திருந்ததாகவும், இவர் பாரிஸை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருந்தார் என்று அவர்கள் பிரெஞ்சு போலீசாருக்கு கூறியிருந்ததாகவும் அந்த பகுதியில் வருகின்ற பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றன.
பாரிஸில் நடந்த தாக்குதல்களுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தீவிரவாத செயல் மனித நாகரிகத்திற்கு எதிரான சவாலாகும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோ பிரிட்டனுடன் இணைந்து இந்த தாக்குதலை பற்றி விசாரணை செய்யும் என்று உறுதியளித்துள்ளார். இது ஒரு கொடூர செயல் என்று அமெரிக்க மாநில செயலாளர் ஜான் கெரி கூறியுள்ளார். பிரான்சுடன் இணைந்து தனது நாடு ஐரோப்பிய மதிப்புகளுக்கு துணை நின்று தீவிரவாதத்தை எதிர்க்கும் என்று ஜெர்மனியின் அரச தலைவி ஆங்கலா மெர்க்கல் கூறியுள்ளார். கடந்த 10 வருடங்களில் ஐரோப்பாவிற்கு எதிராக நடந்த மிகவும் மோசமான தாக்குதல செயலை கொடூர கொலையாளிகளை பிரிட்டனின் அதிபர் டேவிட் கேமரான் கடுமையாக கண்டித்துள்ளார். பாரிஸில் நடந்த தாக்குதலில் இறந்தவர்களுள் பிரிட்டனை சேர்ந்தவர்களும் இருக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளார்.
வியன்னாவில் நடைபெறுகின்ற சிரியா தொடர்பான மேல்நிலை மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற வெளியுறவு அமைச்சர்கள் பாரிஸ் நகரத்தில் நடந்திருக்கின்ற தாக்குதல்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்திலே தங்களை உறுதியை பலப்படுத்தியிருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக பாரிஸில் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த செய்திகளை பார்ப்போம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று இரவு நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் 100 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதையடுத்து நாடு முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் கூடுதலான காவல்துறையினரும் பாதுகாப்பு அதிகாரிகளும் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்களை தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பொது இடங்களில் பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர் தாக்குதல்களில் குறைந்தது 120 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வன் செயல்கள் IS அமைப்பால் தொடுக்கப்பட்ட ஒரு போர் என பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் தாங்களே இருந்ததாக இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் தீவிரவாத குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உணவு விடுதி, கால்பந்து மைதானம் மற்றும் இசை அரங்கு போன்றவை இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிக உயிர்ச்சேதம் இடம்பெற்ற பட்டக்லான் தாக்குதல்களுக்கு உள்ளான வேளை சம்பவ இடத்திலிருந்த யூரோப் 1 வானொலியின் செய்தியாளர் ஜூலியன் பியர்ஸ் தாக்குதல்தாரிகள் அனைவரும் கருப்பு உடை அணிந்திருந்தனர், முகங்களை மறைத்திருக்கவில்லை எனவும் அவர்களது முகங்களை பார்க்கும்போது மிகவும் இளையவர்களாக தெரிந்தது. அவர்கள் 20களில் உள்ள வாலிபர்களாகவே தெரிந்தனர்
என்றார். Celui que j'ai vu en particulier était habillé tout de noir. Son visage m'a paru très jeune.
அப்போது எல்லோரும் நிலத்தில் விழுந்து கிடந்தனர். அது ஒரு பயங்கரமான தருணம். ஒரு தருணத்தில் என்மேல் 2 பேர் விழுந்து கிடந்தனர். துப்பாக்கிதாரிகள் ஒரே நேரத்தில் அவர்களது துப்பாக்கிகளை சுடுவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். நான் மேடையின் ஓரமாக இருளாக இருந்து தொழில்நுட்ப பகுதியினுள் ஒளிந்து கொண்டேன். அங்கு ஏற்கனவே டஜன் கணக்கானோர் ஒளிந்திருந்தனர். அந்த தருணம் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. நாங்கள் பல நிமிடங்களாக பதுங்கியிருந்தோம். நானும் என்னுடன் ஒளிந்திருந்த டஜன் கணக்கான மக்களும் மேடைக்கு அருகே வீதிக்கு வெளியேறும் வாசலை நோக்கி ஓடினோம். அப்போது துப்பாக்கிதாரிகள் நிலத்தில் கிடந்த மக்களை நோக்கி சரமாரியாக சுட்டுக் கொண்டிருந்தனர். அதில் மிகவும் மோசமாக காயங்களுக்கு உள்ளான நிலையில் இரத்த காயங்களுடன் உணர்வற்ற நிலைக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரை எனது தோளில் தூக்கி கொண்டு வீதிக்கு ஓடி
சென்றேன்
என்றார் செய்தியாளர் ஜூலியன் பியர்ஸ். இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ள பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் பாரிஸிலும் பிரான்ஸ் தேசிய விளையாட்டு மைதானத்திற்கு அருகே செயின்ட் டெனிஸிலும் நேற்றிரவு தமது மக்களுக்கு இடம்பெற்றது ஒரு போர் என தெரிவித்தார். இது உள்நாட்டில் உள்ளவர்களின் உதவியுடன் நாட்டிற்கு வெளியிலிருந்து திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு யுத்தம். விசாரணைகள் மூலம் உண்மை கண்டறியப்படும். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். தற்போது இதுவரை 127 பேர் பலியாகியுள்ளனர். அநேகமானோர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். குடும்பங்கள் துன்பத்திலும் வேதனையிலும் தவிக்கின்றனர். நாடே பாதிப்படைந்துள்ளது. 3 தேசிய துக்க தினமாக அறிவித்துள்ளேன். பிரான்ஸ் கோழைத்தனமான வெட்கக்கேடான முறையில் தாக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வழிமுறைகளையும் பாவித்து எந்தவித கருணையும் பார்க்காமல் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு பிரான்ஸ் பதிலடி கொடுக்கும் என்றார் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த். தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி வருவதற்காக தமது நகரம் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என பாரிஸின் மேயர் அனா ஹிடால்கோ தெரிவித்தார்.
இது மிகவும் பாரதூரமான தாக்குதல். பாரிஸ் மக்கள் விரும்பி செல்லும் பகுதிகளே தாக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் இளைஞர்கள் வார இறுதியில் விரும்பி செல்லும் இடங்களே அவை. ஆகவே இந்த சுதந்திரத்தையும் இளைஞர்களையும் தாக்குவதே அவர்களது நோக்கம் என்பது தெளிவாகிறது. சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு பக்கத்துணையாக நாம் மற்றும் பாரிஸ் மக்களும் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்
கொள்கிறார் பாரிஸ் மேயர் அனா ஹிடால்கோ.
செய்தி தொகுப்பை தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். பாரிஸ் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. பன்னாட்டு தலைவர்கள் தமது நாட்டு மக்கள் சார்பாக பிரெஞ்சு மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளதோடு பிரான்சுக்கு அனைத்து உதவிகளையும் அளிப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். இவை குறித்த விவரங்களுடன் திருநாவுக்கரசு விக்னராஜா.
பாரிஸில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல்கள் போல இதற்கு முன்னர் இப்படி நடைபெற்றதே இல்லை என BBCயின் செபஸ்டியான் அஷர் கூறுகின்றார். இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மேற்குலக நாடுகளில் மிகவும் வலுவான நாடாக பிரான்ஸ் திகழ்ந்து வருவதால் அது ஜிகாதிகளுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. பிரான்ஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதாக இல்லை. பாரிஸில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல்கள் தீவிரவாதத்துக்கும் IS-க்கும் எதிராக போராடுவதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன என்று பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் லோரன் பாபியஸ் கூறியிருக்கின்றார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பிரான்சிலே இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றது கிடையாது என்கின்றார் பிபிசியின் பிராங்க் கார்னர். பாரிஸிலே பல இடங்களில் தாக்குதல்கள் நடந்தாலும் பத்தகாலம் கலையரங்கத்தில் நடைபெற்ற தாக்குதலே மிகவும் மோசமானதாகும். 100 பேர் பிணைக்கைதிகளாக வைக்கப்பட்டு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் குண்டுகள் கொண்டும் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதல் நடந்த சிறிது நேரத்திலே இஸ்லாமிய அரசு என தன்னை அழைத்துக் கொள்கின்ற IS தீவிரவாத குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கோரியிருக்கிறது. உலகில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகளால் பிரான்ஸ் தாக்கப்பட்டிருப்பது இந்த ஆண்டில் 2வது முறையாகும். ஜனவரியில் நையாண்டி பத்திரிகையான சார்லி ஹெப்தோ அலுவலகமும் யூத மளிகை கடையும் தாக்கப்பட்டதில் 20 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு ஆகஸ்ட் மாதம் பிரான்சில் வேக ரயில் ஒன்றில் பயணிகளை துப்பாக்கியால் தாக்க முயன்ற ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்டார், தடுக்கப்பட்டார். இதனிடையே லண்டனில் இன்று காலை அமைச்சரவையின் பாதுகாப்பு உயர்மட்ட நெருக்கடி நிலை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. பிரெஞ்சு போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இந்த தாக்குதலில் விரைந்து செயலாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடுகள் இருப்பதாக பிபிசியின் பிராங்க் கார்னர் கூறுகின்றார். பாரிஸில் நடைபெற்றிருக்கின்ற இந்த படுகொலையை பல நாட்டு தலைவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபரான ஒபாமா அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், பிரான்ஸ் தனிமனித உரிமைகளை மதிப்புகளை பிரதிபலிக்கின்ற நாடாகும். பிரான்சின் மக்களை பயமுறுத்த நினைப்பவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய மதிப்புகளும் தவறானவை. பிரெஞ்சு மக்களுடைய வாழ்விற்கான அர்ப்பணிப்பு, சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சிக்கான நோக்கு ஆகியவற்றை பார்த்து அமெரிக்க மக்கள் வலிமை பெற்றுக் கொள்வார்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற மதிப்புகள் பிரெஞ்சு மக்களால் மட்டும் மதிக்கப்படுபவை அல்ல. இந்த சோக நிகழ்வின் பொழுது இந்த மதிப்புகள் நம் அனைவராலும் மதிக்கப்படுபவை ஆகும் என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பிரெஞ்சு மக்களுக்கு ஆதரவளித்திருக்கின்றார். பாரிஸில் நடைபெற்ற தாக்குதலுக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கின்றார். பெய்ரூட் மற்றும் ஈராக்கில் கடந்த சில தினங்களில் தீவிரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை மறக்க வேண்டாம், தீவிரவாதத்தை சகித்துக் கொள்ள முடியாது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்காய் லாவ்ரோவ் கூறியிருக்கின்றார். ஜெர்மனியின் அரசு தலைவரான அங்கலா மெர்க்கல் அவர்களும் கடுமையாக இந்த தாக்குதல்களை கண்டித்து கூறியிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் ஜுபைர் அவர்கள் பாரிஸில் நடந்த தாக்குதல்களை கண்டித்திருப்பதுடன் பிரான்சுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கின்றார். நேற்று பாரிஸில் நடத்தப்பட்ட மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிரெஞ்சு அரசுக்கும் மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மிக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தாக்குதல்கள் எல்லா அற மத மனித தர்மங்களையும் போதனைகளையும் குளிதோண்டி போடுபவை. இந்த கோர பயங்கரவாதத்தை பூண்டோண்டு அகற்ற தேவையான முயற்சிகள் சர்வதேச அளவிலே மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என சவுதி அரேபியா நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. பாரிஸில் நேற்று இரவு தாக்குதல் நடைபெற்ற பிறகு அங்கு இப்பொழுது இந்நிலை எப்படி உள்ளது என்று இன்று மாலை தாக்குதல் இடம்பெற்ற பகுதிகளுக்கு சென்றிருந்த செய்தியாளர் SK ராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
இரவு வீட்டுக்கு திரும்பாதவர்கள் இருக்கின்றார்களா, இறந்து விட்டார்களா என்ற ஏக்கம் தோய்ந்த முகங்களோடு பிரெஞ்சு மக்கள் வைத்தியசாலைகளில் கூடி நிற்கின்றார்கள். இறந்தவர்களை அடையாளம் காண்பது, காயமடைந்திருப்பவர்கள், கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை காப்பாற்றுவது என்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களுக்கு அண்மையில் தான் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடங்கள் என்பது பாதுகாப்பு பிரிவினரால் மிகவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கின்றன. அந்த பகுதிக்குள் எவருமே பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அங்கு தடயங்களை கண்டுபிடிப்பதில் பாதுகாப்பு பிரிவினர் மிகவும் உன்னதமாக தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிரியா நாட்டவர் ஒருவரின் கடவுச்சீட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரான்ஸ் நாட்டிலே, குறிப்பாக பாரிஸ் நகரத்திலே 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது பிரெஞ்சு நாட்டு மக்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் பிரான்சுவா ஹொலந்த் அவர்கள் 3 நாட்களுக்கு துக்க தினத்தை அனுட்டிக்குமாறு கேட்டிருக்கிறார். இந்த துக்க தினம் என்பது மக்கள் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலே, அதாவது வெளியிடங்களில் மக்கள் கூடுகின்ற இடங்களில் அதிகமாக கூட வேண்டாம், நீங்கள் சந்தைகளுக்கு செல்ல வேண்டாம். முக்கியமாக சில சந்தைகள் கூட இன்று நடைபெறவில்லை. சனிக்கிழமைகளில் மக்கள் சென்று பொருட்கள் வாங்கக்கூடிய சந்தைகள் இன்று நடைபெறவில்லை. பொது விடயங்களை நடாத்த வேண்டாம் என்கின்ற அறிவிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று காலையில் ஒரு திருமண பதிவுக்கு சென்ற என்னுடைய நண்பர் ஒருவர் கூறியிருந்தார், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடைபெறுகின்ற அந்த பதிவு திருமணம் என்பது 5 நிமிடத்தில் நடைபெற்று விட்டது என்ற தகவலை தந்திருந்தார். இதுபோன்று பொதுமக்கள் எங்கெங்கு கூடுகின்றார்களோ அவற்றையெல்லாம் தவிர்க்குமாறு திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த தாக்குதல்களை அடுத்து வீதிகளில் பிரெஞ்சு மக்களை காண முடிகிறதா?
கார்டினோட் என்பது மிக முக்கியமான பிரயாணத்திற்குரிய ஒரு இடம். அந்த இடம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. அங்கே பிரெஞ்சு மக்களுடைய முகங்களை காண முடியாது இருக்கின்றது. ஆங்காங்கே நிற்கின்ற போய் வருகின்ற சிலரை பார்த்தால் அவர்கள் வெளிநாட்டு மக்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர, ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற பிரெஞ்சு நாட்டவர்களை தவிர சாதாரண பொதுமக்களை வீதிகளிலோ அல்லது பொது இடங்களிலோ காண்பது என்பது அரிதாக இருக்கிறது.
பாரிஸில் நேற்று தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளுக்கு இன்று மாலை சென்றிருந்த செய்தியாளர் எஸ் கே ராஜன் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள். பாரிஸ் தாக்குதல்கள் நடைபெற்ற பிறகு அரசு பல கெடுபிடிகளை முன்னெடுத்துள்ளது. பிரெஞ்சு தலைநகர் மற்றும் அதன் புறநகரங்களில் சூழல் எப்படி உள்ளது, அரசு என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என புறநகரான வில்லியன் சென்ட் ஜார்ஜ் கவுன்சிலர் கலையரசி ரவீந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
நான் வந்து வில்லன் சென்ட் ஜார்ஜ் என்ற சிட்டியில தான் கவுன்சிலரா இருக்கிறேன். பரிசு கிட்டத்தான் இப்பத்து நிலைமை என்னன்னா, பரிசுல வந்து ராத்திரி நடந்த தாக்குதல்கள் மூலமா எல்லாரையும் வீட்டுல இருக்க சொல்லி அறிவிச்சிருக்குது, அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. ஏன்னா வெளியில இப்பப்போ எங்கெங்க என்ன நடக்குமான்னு இன்னும் வடிவா டீட்டெயில்ஸ் தெரியாது. அதனால வீட்டிலேயே அமைதியா இருக்க சொல்லி ஒரு மூன்று நாள் சோக துக்கம் என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்குது அரசாங்கம். இப்ப வந்து என்ன பிரச்சனைடா, மக்கள்கள் கூறக்கூடிய அதாவது இளைஞர்கள் கூறக்கூடிய இடங்கள்ல தான் தாக்குதல் நடந்திருக்கு. நேற்றிரவு வெள்ளி சனி ஞாயிறுகள்ல தான் ஆக்கள் கூடுறது, அந்த இடங்கள்ல நடந்ததால இப்போ வந்து ஏன் நடந்தது என்னத்துக்கு நடந்ததுன்னு ஒன்றும் வழியா தெரியாது. அந்த அச்சத்துல எல்லாரையும் அமைதியா வீட்டுல இருக்க சொல்லி கூறியிருக்கணும்.
தற்பொழுது பாரிஸ் நகர்ல நிலைமை எப்படி இருக்கு?
தற்பொழுது வந்து மக்கள் எல்லாம் அச்சத்துல இருக்கிறாங்க. எந்தவித வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இன்னைக்கு முழுக்க மூடி இருக்குது. மூன்று நாளைக்கு அரசாங்கம் லீவு நாள் கொடுத்துருக்குது. அதாவது மார்க்கெட்டுகள் எல்லா வித கடைகள் எல்லாம் அவே இந்த இதுகளுக்கு மூட சொல்லி விட்டுருக்குது. ஏன்னா ஏன் நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அதே நேரம் போக்குவரத்து செலவுகள் வந்து அதாவது மெட்ரோ பஸ்ஸுகள் எல்லாம் நேற்று தாக்குதல் கூறிய இடங்களுக்குள்ள நிப்பாட்டி வச்சிருக்குது.
பாரிஸ் நகரின் பாதுகாப்பு வந்து மிக கடுமையாக மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராணுவத்தினர் காவல்துறையினர் எல்லாம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பிபிசியின் செய்தியாளர்கள் சொல்றாங்க. எப்படி இருக்கு?
அது உண்மைதான். தற்பொழுது 1500 மிலிட்டரியில் பரிசுல சென்டருக்கு வர வச்சிருக்கீங்க. இதே நேரத்துல பல பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் போட்டிருக்குது. அதாவது ஆக்கள் எல்லாம் உங்களுக்கு போகக்கூடாத அளவுக்கு நேற்று தாக்குதல் நடந்த இடத்தை சுத்தி பாதுகாப்பு வளையம் எல்லாம் போட்டிருக்குது. இதுக்கு மேலையும் தற்பொழுது மக்களின் நிலைமைகள் கொஞ்சம் கவலைக்குரியதா இருக்கிறபடியா எந்தவித ஒரு போக்குவரத்துகள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்குது. மற்றது முக்கியமான விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமை வரைக்கும் எந்தவித ஒரு பொதுக்கூட்டங்கள் ஒன்றும் நடக்கக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. டிசம்பர்ல 2 ஞாயிறு தொடர்ந்து எலெக்ஷன் இருக்குது. அதாவது இங்க ரேஷனல் எலெக்ஷன் என்று சொல்லுவீங்க, அந்த எலெக்ஷன் இருக்கு. அதை கூறி எல்லாரும் பொதுக்கூட்டங்கள் செய்யறாங்க, எல்லாரும் பப்ளிக் மீட்டிங் என்று சொல்றது. அதை வந்து வியாழக்கிழமை வரைக்கும் எந்தவித பொலிட்டிக்ஸ்களும் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு.
இப்ப உலகின் முன்னணி சுற்றுலா நகரங்களில் ஒன்று வந்து பாரிஸ். இந்த தாக்குதல்கள் வந்து பாரிஸினுடைய சுற்றுலா துறை அதனுடனான வர்த்தகத்தின் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு உங்களை போன்றவர்கள் கவலைப்படுறீங்களா?
நிச்சயமா. ஏன்னா அதனாலதான் அரசாங்கம் கேட்டிருக்குது மியூசியம் ஒவ்வொரு இடங்கள் கடைகள் எல்லாத்தையும் மூட சொல்லி, அவசரமா மூடி அதுக்கேத்த நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி அரசாங்கம் கூறியிருக்கு. ஏனென்றால் இங்க எப்படி நடக்கும் எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டது. பாரிஸ் நகரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு டூரிஸ்டிக் இடம் இது. அதனால எங்களுக்கு பிரான்ஸ் மக்களுக்கு நிச்சயமா ஒரு பாதிப்பு இருக்கு. தற்பொழுது வந்து லைப்ரரி மியூசியம் ஆர்ட் கேலரி ஈஃபில் டவர் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில இருந்து வர்றவங்க எல்லாம் போய் பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்கு.
இப்ப பாரிஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடைகளுக்கு சென்று தமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதா?
தற்பொழுது இல்ல, எல்லா கடைகள் எல்லாம் மூடி இருக்குது. அதால கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் தான் தான் இருக்கு. இப்ப சிச்சுவேஷன் வந்து எங்களால ஒரு உறுதி கொடுக்க இல்லாத கவலைக்குரியதா இருக்கு.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் வில்லியன் சென்ட் ஜார்ஜின் கவுன்சிலர் கலையரசி ரவீந்திரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை இந்திய கடற்பரப்பில் ஏற்பட்டிருந்த குறைந்த காற்றழுத்தம் காரணமாக தமிழகம் மற்றும் வடக்கு கிழக்கு இலங்கையில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து வட இலங்கையின் பல இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன என்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக வடக்கில் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதனால் 10,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல குடும்பங்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததனால் பொது இடங்களில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே வெள்ள பாதிப்பு அதிகமாக உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பார்க்கும் இடமெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆனந்தபுரம் பகுதியில் வெள்ள நீரோடு வீட்டினுள் புகுந்த முதலையொன்று அங்கிருந்த 14 வயது சிறுமி ஒருவரை விழுங்க முயன்ற போது அந்த குழந்தையின் தந்தையார் அந்த முதலையுடன் போராடி குழந்தையை காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த குழந்தை கிளிநொச்சி வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் அடைமழையின் போது குறுகிய நேர மழைவீழ்ச்சி காரணமாக குளங்களில் 7.8 அடி வரையில் நீர்மட்டம் திடீரென உயர்ந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த மாவட்டத்தின் பெரிய குளமாகிய இரணமேடு குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்திருப்பதாகவும் மேலதிக நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கிளிநொச்சி பிராந்திய பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் நவரத்னம் சுதாகரன் அவர்கள் கூறுகின்றார்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் வான் பாய்ந்து மேலதிகமாக நீர்மொழியேறிக் கொண்டிருக்கின்றது. குறுகிய நேரத்திலே கூடிய அளவு மழைவீழ்ச்சியை முறைப்பெற்றிருக்கின்றோம். திருநமடுவும் கடந்த 24 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 7 அடி தண்ணி உயர்ந்திருந்தது. அந்த நிலைமையில் நாங்கள் நீரை வெளியேற்ற வேண்டிய தேவை இருந்தது. அதன் பிரகாரம் இன்று 10 கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்டு நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அக்கராயன், கல்மடு, புதுமுறிப்பு போன்ற அனைத்து குளங்களும் வான் பாய்ந்தது. இதனால் கீழ்ப்பகுதி உள்ள மக்கள் நெல்களை பரிமாறிக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இந்நிலை தொடர்ந்தால் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இப்ப இந்த வெள்ள நிலைமை காரணமாக குடும்பங்களை இடம்பெயர்ந்திருக்கிறாங்களா? எப்படி?
குறிப்பாக தாழ் நிலங்களான திருநமடு, கனராயத்தின் கீழ் இருக்கின்ற கண்டாவளை, தன்னங்கண்டி பிரதேசத்தில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அதே போல சிவபுரம் அந்த பரந்தன் பகுதியிலும் மக்களும் ஒளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாடசாலைகளில் இருக்கின்றார்கள். அக்கராயன் பகுதியில் குறிப்பாக அவியல் நகர் அந்த பகுதியில் உள்ள கனகாம்பிகைக்கு செல்கின்ற 6 வந்து வகுவா பாதையினூடாக அப்பகுதியிலும் மக்களிடம் பெயர்ந்து பாடசாலையிலே முகாமிட்டுள்ளார்கள். நேற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். உடனடியாகவே அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலகத்தினால், அதே போல வைத்திய சேவைகளும் கிரமமாக வழங்கப்பட்டிருக்கின்றது
என்றார் சுதாகரன் அவர்கள். இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்குரிய அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களின் அரசு அதிபர்களின் ஊடாக எடுக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி அவர்கள் BBCயிடம் தெரிவித்தார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஐநா உயர்மட்ட குழுவினர் இன்று மட்டக்களப்பு நகரில் மக்களை சந்தித்து உரையாடியுள்ளார்கள். இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உள்நாட்டு யுத்த காலத்தில் வலிந்து காணாமல் செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வரும் ஐநாவின் வல்லுநர் குழு இன்று மட்டக்களப்பில் விசாரணைகளை நடத்தியது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து விவரங்களையும் பதிவு செய்து கொண்டது. ஐநா குழுவினர் அங்கு வருகை தந்த போது காணாமல் போனவர்களின் படங்களையும் தங்களுக்கு நீதி பெற்றுத்தரக் கோரும் வாசக அட்டைகளையும் ஏந்தியவாறு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அங்கு காணப்பட்டனர்.
ஐக்கிய நாட்டு சபையில இருந்து அக்கம் வந்திருக்கிறாங்க சொல்லி நாங்கள் தவித்துக் கொண்டு எல்லா மக்களும் வந்திருக்கிறோம். அவர்களோட கண்ணீரை துடைப்பதற்கு இந்த சபை இதற்கு முடிவு தருவானோ, எங்களை மக்களை தேடி கண்டுபிடிச்சு தருவானோ என்று நான் கேட்கிறேன்.
ஐநா குழு மீது கொண்டுள்ள நம்பிக்கை காரணமாகவே தாங்கள் விவரங்களை பதிவு செய்து கொண்டதாக கூறுகின்றார் கமல்ராஜ் அமல நாயகி.
இந்த கணவர் 2009 காணாமல் போனவர் எஸ்டிஎபினரால் கடத்தி செல்லப்பட்டவர். காணாமல் போனவர் என்று சொல்றதை விட அதுதான் பொருத்தமாயிருக்கும். மட்டக்களப்பு அம்பார மாவட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்து எங்களுக்குரிய இவ்வளவு காலம் நடந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அவங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். காணாமல் போனோருக்காக மாத்திரமாவது வெளிநாட்டு விசாரணைகளை உள்ளடக்கி அல்லது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு சரியான அழுத்தத்தை கொடுத்து அவங்களை எங்களுக்கு சரியான தீர்வை பெற்று தரத்துக்கு நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அவங்க தேடி கண்டுபிடிச்சு தாரம் என்று சொல்லல, உண்மையையும் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறதுக்கு அவங்க பாடுபடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி தந்து போயிருக்கிறாங்க.
தமிழர்களைப் போன்று முஸ்லிம்களும் காணாமல் போயுள்ள சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை ஐநா அலுவலகத்தில் வைத்து குழுவினர் பதிவு செய்து கொண்டனர். ஓட்டமாவடி பிரதேசத்தில் 5 முஸ்லிம்கள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை அவர்களின் குடும்பத்துடன் முன்வைத்ததாக கூறுகின்றார் மனித உரிமை ஆர்வலரான முகமத் புகாரி.
அவர்கள் வந்து நாங்கள் கொண்டு போன 5 சம்பவங்களையும் விசாரித்து அவர்களுடைய முறைப்பாடை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய சிஸ்டத்துல வந்து இந்த முறைப்பாடுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்றதை அவங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. அந்த வகையில எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த சம்பவங்களை அவங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க சொல்லி அதில் இருந்துதான் இலங்கையில் முஸ்லிம்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் நடந்திருக்கு சொல்றதை தொடர்ந்து கண்காணிக்க முடியும், அதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எங்களுக்கு கூறியிருக்கிறாங்க
என்றும் குறிப்பிட்டார் மனித உரிமை ஆர்வலர் முகமத் புகாரி. இதேவேளை ஐநா குழுவினரை பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஐநா உயர்மட்ட குழுவினர் இன்று மட்டக்களப்பு நகரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து பேசியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பினை கேட்டீர்கள். இதனிடையே இலங்கையின் பல சிறைச்சாலைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அவர்களில் பலரின் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர்களின் சார்பில் அவர்களை சந்தித்துவிட்டு வந்த சட்டத்தரணி ஒருவர் இன்று நமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். பல சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் பலர் வேறு வகையான உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தங்களது உயிர் குறித்து அவர்கள் மிகவும் அச்சம் கொண்டுள்ளார்கள் என்றும் அவர்கள் தங்களது சட்டத்தரணியிடம் தெரிவித்துள்ளனர் என்றும் நமது செய்தியாளர் கூறுகின்றார். அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்றை பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பல இடங்கள் இன்னும் நீரில் சிக்கியுள்ளன. தலைநகர் சென்னையில் ஓரளவுக்கு நீர் வடிய தொடங்கி இருந்தாலும் நகரிலிருந்து வெளியேறும் ஆறுகள் மூலம் கடலில் கடக்கும் நீர் மிகவும் மோசமாக பாசடைந்துள்ளது என்றும் சென்னையின் கடற்கரை கருப்பாக காட்சியளிக்கிறது என்றும் கூறுகின்றார். இன்று காலை மெரினா கடற்கரைக்கு சென்று வந்த நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் அவர் தரும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம்.
சென்னையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக சென்னை ஆறுகளின் நீர் வங்கக்கடலில் கலந்ததால் சென்னையை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் முழுமையாக கடல் நீர் மாசடைந்து கருப்பு நிறத்தில் காணப்படுவதோடு துர்நாற்றமும் வீசி வருகிறது. தமிழகத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழையின் காரணமாக இந்த வார துவக்கத்திலிருந்து சென்னையில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் ஓடும் கூவம், அடையாறு ஆகிய நதிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. சென்னையின் மையப்பகுதிகளின் வழியாக ஓடும் இந்த ஆறுகளில் எப்போதுமே கழிவுநீர் மட்டுமே தேங்கியிருக்கும் என்பதால் இந்த மழையை அடுத்து அந்த கழிவுநீர் தற்போது வேகமாக கடலில் கலக்க ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை தீவுத்திடலை ஒட்டியுள்ள பகுதியில் துவங்கி அடையாறு முகத்வாரம் வரையிலான சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் மாசடைந்துள்ளது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் கடலுக்கு வெகு தூரத்திலேயே நின்றுவிடுகின்றனர். ஒருபோதும் கடல் இப்படி இருந்து பார்த்ததில்லை என்கிறார் இன்று கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்களில் ஒருவர்.
நான் யூஸ்வலா 2 weeks ஒன்ஸ் வருவோம் அடிக்கடி, நானும் சில்ட்ரன்ஸ் நாங்க இது பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக. இன்னைக்கு திடீர்னு நான் எதிர்பார்க்காத விதமா மழை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா கடலோட நீர் வந்து இந்த அளவுக்கு பாழா இருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு டர்ட்டியாக இருக்குது. இது எப்படினால வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்குறது. இந்த மாதிரி டர்ட்டியாக இருக்குது, இந்த அளவுக்கு இந்த மாதிரி கடவுள் கடலை இது வந்து பாழாகி ஒரு கெட்டுப்போன தண்ணியெல்லாம் இப்போ இது பண்ணுறதுக்கு பார்க்குறது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சி வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும் நான் பார்க்கவே இல்லை.
குழந்தைகளும் கூட கடல் நீரிலிருந்து விலகியே அமர்ந்திருந்தனர்.
நான் வந்து மதியானம் வந்தேன், கடல்லலாம் குளிக்க முடியல, ஏன்னா அங்கே டர்ட்டி வாட்டராக இருந்தது. அதனால நாங்கள் கால் கூட வைக்க முடியல. நானும் என் தம்பியும் குளிக்கிறதுக்கு வந்தோம், பட் ஆனால் அங்கே அது வந்து தண்ணி பிளாக் ஆயிடுச்சு, ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. அது
2 ஆண்டுகளாவது கூவம், அடையாறு நதிகளை சுத்தமாக வைத்தால்தான் இதனை சரி செய்ய முடியும் என்கிறார் ஒருங்கிணைந்த கடல்சார் ஆய்வாளரான ஒரிசா பாலு.
அப்ப கடல்ல குப்பையை கொட்டினா கடல்ல வந்து காப்பாத்திக்கும் அது கிடையாதுங்க, கடல் அதோடைய ரியாக்ஷனை காமிக்கதான் செய்யும். நீங்க சொல்றீங்களே அழுக்கு கடல்ல போய் சேருது, இன்னைக்கு கரை ஓரமா ஒதுங்கி இருக்குன்றீங்களே, இது வந்து கடல் பொதுவா வந்து இந்த நீரை வந்து உடனே ஏத்து அது படிப்படியா சைட்ல போய் தான் உள்ள போவோம். அப்ப அந்த தண்ணியை வந்து நீங்க கரை ஓரமா அந்த குப்பைகள் ஆறுல நீங்க எந்த அளவுக்கு மனித கழிவுகளை சேர்க்கணுமோ அந்த கழிவுகள் வந்து நீங்க கரையில வரதான் செய்யும். மெரினால இந்த கருப்பு படிஞ்சுதான் இருக்கும். ஒன்னும் இல்லை, நீங்க ரெண்டு வருடம் நீங்க வந்து இந்த ஆறுகளுடைய இந்த குப்பை மாசை எடுத்து அதை வந்து உரமா மாத்தி யாருக்கா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க வந்து சுண்ணாம்பு பெட்டை போடுங்க, போட்டு அதை வந்து ட்ரீட் பண்ணுங்க. ட்ரீட் பண்ண பிறகு பாருங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த கழிவு கருப்பா வந்து சேர்றது வந்து போயிருங்க.
சென்னையில் தினமும் உருவாகும் 5.5 கோடி லிட்டர் கழிவுநீரில் குறைந்தது 30% தண்ணீராவது கூவம், அடையாறு ஆறுகளில் கலப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக 2005 பெய்த கனமழையின் போது இதே போல நேரிட்டதாக இந்த கடல் பகுதியை கவனிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர்.
நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பது நேயர்களே, வழக்கமாக சனிக்கிழமைகளில் இடம்பெறும் நேயர் நேரம் நிகழ்ச்சி இன்று செய்தி அரங்கம் மிக நீண்ட அமைதியால் இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் நேயர்கள் உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் bbctamil.com என்னும் இணையதளம் மூலமாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாகவும் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகளுடன் திருநாவுக்கரசு விக்னராஜா.
பாரிஸிலே குறைந்தது 127 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவங்களுக்கு பின்னால் தாங்களே இருந்ததாக இஸ்லாமிய அரசு என்கின்ற தம்மை கூறிக்கொள்கின்ற ஐஎஸ் தீவிரவாத குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஜெர்மனியின் பவேரியா மாநில அதிகாரிகள் கடந்த வாரம் தங்களுடைய பகுதியில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட ஆயுததாரி பாரிஸ் தாக்குதலோடு தொடர்பு இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.